அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தான் வகுத்துள்ள நீதியின் பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றும் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இறைவனிடம் அன்பு கூற வேண்டும் என்றும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய முந்தின பாடத்திட்டத்தில் ஒருபோதும் நிறுத்தப்படாத தண்டனைக்குரிய இடமாகிய நரகத்தை பற்றி ஆய்வு செய்தோம். அந்த இடம் சைத்தானுக்கும் அவனை பின்பற்றி போன மலக்குகளுக்கும் ஒதுக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். இறைவன் நிறுவின ரட்சிப்பின் பாதையை விட்டு விலகி செல்லும் ஒவ்வொருவரும் இறைவனை விட்டு என்றென்றும் பிரிந்தவராகி விடுவர். இறைவாக்கு கூறுவதை கேளுங்கள். வெளிப்படுத்தல் 20:15 ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். இன்சான் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் நரகமாகும். இருந்தாலும் இன்று மிக முக்கியமாக மனிதனின் ஆவி சிந்திக்கக்கூடிய மற்றொரு காரியம் இடம் ஜன்னத் என்னும் சுவனபதியை பற்றி பார்க்க போகிறோம். சுவனபதியை பற்றி ஜனங்களுக்குள்ளே பலவிதமான விளக்கங்களும் வித்தியாசமான எண்ணங்களும் உள்ளன. சொர்க்கத்தில் நுழைய ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக, ஒரு மதப்பிரிவை சேர்ந்தவர்கள் பல சொர்க்கங்கள் பல அளவுகளுடன் இருப்பதாகவும் அங்கு மாறுபட்ட அதாவது வித்தியாசமான இன்பங்கள் இருப்பதாகவும் அவரவர்களுடைய படைப்புகளை பொறுத்து அவரவர் இடத்துக்கு செல்வார்கள் என்றும் நம்புகின்றனர். வேறு சிலர் ஒவ்வொரு இன்சானும் சுவனபதிக்கு செல்ல வேண்டுமானால் அவர்கள் நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாவத்தின் தண்டனை முடிந்த பிறகு அவர் மோட்சத்திற்கு அனுப்பப்படுவார் என்று சொல்பவர்களும் உண்டு. இன்னும் சிலரோ தங்கள் மார்க்க கடமைகளை செய்பவர்களுக்கான இடம்தான் மோட்சம் என்றும் அங்கு செல்பவர்கள் புசித்து குடித்து சிற்றின்பங்களை அனுபவிப்பார்கள் என்றும் நம்புகின்றனர். இப்படி இன்சான்களுக்குள்ளே ஜன்னத்தை பற்றியும் அங்கு செல்லும் வழிமுறைகளை பற்றியும் வித்தியாசமான கருத்துக்கள் உள்ளன. இன்று நம்முடைய சிந்தனை இன்சான் சுவனபதியை பற்றி என்னவெல்லாம் நினைக்கிறார்கள் என்பதல்ல, மாறாக சுவனபதியை பற்றி இறைவேதம் என்ன சொல்லுகிறது என்பதே இன்றைய நமது ஆய்வாக இருக்கிறது. சுவனபதிக்கு இறைவாக்கினர் பல பெயர்களை கொடுத்துள்ளனர். ஸ்வர்கம் என்றும், இறைவனின் வீடு என்றும், இறைவனின் வாசஸ்தலம் என்றும், புனித நகரம் என்றும், இறைவனின் நகரம் என்றும், எருசலேம், சியோன், பரம கானான், ஆட்டுக்குட்டியானவரின் வீடு, இறை மக்களின் வீடு, பிதாவின் வீடு, இப்படி பல பெயர்களை சொல்லி அழைத்தார்கள். சுருக்கமாக, சொர்க்கம் என்பது இறைவனின் வசிப்பிடமாகும். நாம் அறிந்திருக்கிறபடி இறைவன் சர்வ வியாபியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றாலும் குறிப்பிட்ட ஒரு இடம் மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. அங்குதான் இறைவன் வாழ்கிறான். அங்கேதான் இறை மைந்தனான ஈசாவும் இறைவனின் சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்வதோடு கியாமத்து நாளில் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். ஏகியா எழுதின வகி புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி 2 சுராக்களில் இறைவன் தனது இறைவாக்கினனான ஏகியாவுக்கு ஜன்னத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்துள்ளான். அந்த தரிசனத்தில் சுவனபதியை இறைவன் ஏகியாவுக்கு காண்பிக்கிறான். இந்த சுவனபதியானது மக்பூல் என்னும் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இதை பற்றின சில ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்தல் 21 சுரா 10-27 ஆயத்துகளை வாசிக்கிறேன். மற்றும் வெளிப்படுத்துதல் 22 சுரா 1-2 ஆயத்துகளையும், வெளிப்படுத்தல் 21 சுரா 4-5 ஆயத்துகளையும், யோவான் 14 சுரா 1-4 வரை உள்ள ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியை உள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள், வடக்கே மூன்று வாசல்கள், தெற்கே மூன்று வாசல்கள், மேற்கே மூன்று வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவர்களுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோளை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அந்த மதலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11 சுநீரம், 12 சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஈசா மசீஹ் சொன்னதை கவனியுங்கள். ஈசா நபி மூலமாக அல்லாமல் ஒருவனும் சுவனபதியில் இறைவனிடத்தில் வர முடியாது. மீண்டும் இறைவாக்கு கூறுவதை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 4 சுரா 12 ஆயத்தையும், 1 தீமோத்தேயு 2 சுரா 5-6 ஆயத்தைகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இறைவனிடமிருந்து வந்த மத்தியஸ்தரான ஈசா நபியே சுவனபதிக்கு வழியாவார். பாவிகளை இறைவனிடம் கொண்டு வருவதற்காக ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். பாவத்தின் பிராயசித்தமாக தன் சரீரத்தை இரத்தத்தை குர்பானாக செலுத்தினார். சிலுவையில் மரணித்தார். கபரில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மூன்றாவது நாள் ரூஹோடு எழுந்தார். இன்றைக்கும் ரூஹோடு இருக்கிறார். ஈசா மூலமாக அல்லாமல் எவரும் இறைவனிடம் வர முடியாது. இதை நீங்கள் நம்புகிறீர்களா? பாவிகளை இறைவனுக்கு முன்பதாக கொண்டு வருவதற்கு ஒரே வழி ஈசா நபி மட்டுமே என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? இதை உறுதிப்படுத்தும் வகையில் உங்களுக்கு ஒரு கதை மூலமாக விளக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் புதர்கள் அடைந்த காட்டுப்பகுதிக்கு அப்பால் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான். அவன் ஆடை அணியும் பழக்கமில்லாத ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவன். தன் இடுப்பில் பெல்ட் போன்ற ஒன்றை மட்டும் அணிந்திருந்தான். இந்த மனிதனுக்கு விவசாயம் செய்ய கொஞ்சம் நிலம் இருந்தது. ஆனால் அவனை விட பலசாலியான ஒருவன் வந்து இவனுடைய நிலத்தை திருடிக் கொண்டான். அதாவது வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டான். இவனுக்கு இப்பொழுது விவசாயம் செய்ய நிலம் இல்லை. வலுக்கட்டாயமாக நிலத்தை எடுத்துக்கொண்ட மனிதனிடத்திலிருந்து அந்த நிலத்தை மீட்டு இவனுக்கு கொடுக்க அந்த கிராமத்தில் ஒருவரும் முன்வரவும் இல்லை. இவன் ஒரு நாள் அந்த காட்டுவாசிகளின் தலைவனை பார்த்தான். தன் நிலம் தனக்கு திரும்ப கிடைக்க தனக்கு உதவும்படி அந்த தலைவனிடத்தில் இவன் கேட்டான். இந்த மலைஜாதி மக்களின் தலைவன் நல்லவன், இரக்கமுள்ளவன், தன் ஜனத்திற்கு உதவி செய்பவன் என்று இவன் கேள்விப்பட்டிருந்தான். அந்த தலைவனுடைய வீடு அழகான பெரிய வீடாக இருந்தது. அங்கே ஒரு காவலன் நின்றிருந்தான். இந்த காட்டுவாசி நிர்வாணமாக அழுக்கான நிலையில் அந்த தலைவன் வீட்டுக்குள் நுழைய முயன்ற போது அந்த காவல்காரன் அவனை தடுத்து நிறுத்தி, இப்படி அழுக்கோடு நிர்வாணமாக நீ தலைவரின் வீட்டுக்குள் நுழைய முடியாது, மீறினால் உன்னை பிடித்து சிறையில் போட்டு விடுவேன் என்றான். இந்த காட்டு மனிதன் சோர்ந்து போய் விடவில்லை. அவன் போய் நன்றாக குளித்து விட்டு மலிவான உடை ஒன்றை வாங்கி உடுத்தி கொண்டு வந்தான். அப்பொழுது அந்த காவலாளி, இவ்வளவு மலிவான உடையனுடன் நீ போய் தலைவனை பார்க்க முடியாது என்று அவனை அனுப்பிவிட்டான். அந்த காட்டுவாசி கவலையுடன் திரும்பி போவதை பார்த்த அந்த தலைவன் தன் மகனை அனுப்பி அவனை பற்றிய முழு விவரத்தையும் சேகரித்து வரும்படி அனுப்பினான். அந்த தலைவனின் மகன் இவனை விசாரித்து தன் தந்தையின் வீட்டுக்கு அழைத்து சென்றபோது அந்த காவல்காரன் மிகுந்த மரியாதையுடன் இந்த காட்டுவாசியை அழைத்துக் கொண்டு அந்த தலைவனுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டான். அந்த தலைவனும் இவனை விசாரித்து இவனுடைய நிலம் இவனுக்கே திரும்ப கிடைக்கும்படி செய்ய அந்த தலைவனும் இவனை விசாரித்து இவனுடைய நிலம் இவனுக்கே திரும்ப கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தான். அன்பானவர்களே, ஒரு கிராம தலைவன் வீட்டில் நுழைய சில தகுதிகள் தேவைப்படுகிறதே. அப்படியானால் அந்த ராஜாதி ராஜாவாகிய இறைவனின் அரண்மனைக்குள் நுழைய வேண்டுமானால் நாம் எவ்வளவு தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அந்த தகுதி நம்மிடம் உண்டா இல்லை? அந்த தகுதி நாம் அடைய முடியுமா? முடியாதே. அதனால்தான் இறைவன் தனது குமாரனை அனுப்பினான். அதாவது ஈசா நபியை அனுப்பினான். இந்த ஈசா நபி மூலமாக அல்லாமல் நாம் இறைவனின் வீடாகிய ஜன்னத்திற்குள் நுழைய முடியாது. இறை வாக்கு கூறும் சில ஆயத்துக்களை வாசித்து இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்க போகிறோம். ஏசாயா 64வது சுரா 6வது ஆயத்தையும் வெளிப்படுத்துதல் 21வது சுரா 27வது ஆயத்துகளையும் ரோமர் 3வது சுரா 22 முதல் 25 உள்ள ஆயத்துகளையும் 1 யோவான் 5வது சுரா 9 முதல் 13 வரை உள்ள ஆயத்துகளையும் 1 கொரிந்தியர் 2வது சுரா 7வது ஆயத்தையும் வாசிக்கிறேன். கேளுங்கள். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதறுகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்குகிறபடி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் எங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டமைக்கு நன்றி. இதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.